வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுறேன். விக்ரமாதித்தனுக்கும் ஏலக்கரம்பைக்கும் இடையில இருந்த திரைச்சீலை வந்து கதை சொல்லுச்சு. காந்தரூபன் காந்தரூபி கதையை பத்தி சொல்லிட்டு, எனக்கு இந்த கதை இதுவரைக்கும் தான் தெரியும், இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரவிளக்கு தொடர்ந்து கதையை சொல்லும் அப்படின்னு முடிச்சிருச்சு. இந்த திரைச்சீலையில ஒளிஞ்சிருந்த வேதாளம் சரவிளக்குக்கு மாறி சரவிளக்கு மூலமா கதை சொல்ல ஆரம்பிச்சது. அந்த கதை தொடர்ந்து பார்க்கலாமா? சந்திரகிரி மலைக்கு குளிக்க வந்த ஏழு தேவலோக கன்னிகள் அப்படியே திரும்ப போகும்போது காந்தரூபனை தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. காந்தரூபன் நல்லா அழகா பாடுறான் அப்படின்றதுக்காக அவங்க ஏழு பேரும் அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வச்சிருந்து அவனை பாட சொல்லி ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே காந்தரூபி வந்து கணவனை காணாம ரொம்ப தவிச்சு போனான். கொஞ்ச நாள் போனதும் அந்த தேவக்கன்னிகைகள் ஏழு பேரும் சேர்ந்து பேசினாங்க. நம்ம பாட்டுக்கு ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டோம், அங்கே அவனுடைய மனைவி வந்து அவனை காணாமல் தவிச்சிட்டு இருப்பா, அதனால ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏழு நாள் வந்து இவனை வச்சு பாட்டு கேட்டுட்டு எட்டாவது நாள் இவனை கொண்டு போய் மனைவிக்கிட்டே விட்டுருவோம், மனைவிக்கிட்ட அவன் ஒரு நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஏழு பேரும் வந்து எட்டாவது நாள் ஒவ்வொரு எட்டாவது நாளும் கொண்டு வந்து காந்தரூபிக்கிட்டே காந்தரூபனை விட்டுருவாங்க. அந்த தேவ கன்னிகைகள் காந்தரூபனை கொண்டு வந்து விடுறதும் தெரியாது, கூட்டிகிட்டு போகிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் காந்தரூபி கூட அவன் நல்லா சந்தோஷமாக ஆடி பாடி சிரிச்சிட்டு இருப்பான், அவளும் ஆடி பாடி சிரிச்சிட்டு இருப்பான், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. திரும்ப அந்த தேவ கன்னிகைகள் காந்தரூபனை தூக்கிட்டு போகும்போது ஒரு மந்திரம் போட்டு போயிடுவாங்க, அதனால காந்தரூபிக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது, அவள் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஆடி பாடி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் வெளியில் கேட்டு அரண்மனையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, என்னது காந்தரூபனை ரொம்ப நாளாக காணோம், ஆனால் வந்து ஒவ்வொரு எட்டாவது நாளும் பூட்டின அறைக்குள்ள காந்தரூபன் பாடுற சத்தமும் காந்தரூபி ஆடுற சத்தமும் கேட்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு விஷயத்த சொன்னாங்க. மறுநாள் வந்து அரசன் காலையில் விசாரிக்கும் போது காந்தரூபனை தேவலோக கன்னிகைகள் தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்போ காந்தரூபிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அரசன் கெந்தேஸ்வரனும் மந்திரிகளும் விசாரிக்கும் போது காந்தரூபி என்ன சொல்லுவான்னா, எலியே, அப்படி எதுவும் நடக்கலை, என்னுடைய கணவனை காணாம நானே கஷ்டத்துல இருக்கேன், நீங்க வேற ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவா, எல்லாரும் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மர்மமாவே போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அரசனுக்கு பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு. காந்தரூபி தான் ஏதோ சதி பண்ணி தன்னோட புருஷனை என்னையோ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா, ஏனோ தாங்கிட்ட இருந்து மறைக்கிறா, ஆனா ஒவ்வொரு எட்டாவது நாளும் அவன் பாடுற சத்தமும் இவன் ஆடுற சத்தமும் கேக்குது, அதுக்கு பிறகு மறுநாள் இவன் இருக்க மாட்டேங்கிறான், இவன் மேலதான் ஏதோ குற்றம் அப்படின்னு சொல்லி என்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ மந்திரிகளோட கலந்து ஆலோசிக்கும் போது மந்திரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவ வந்து ஏதோ ஒரு சூன்யம் வச்சு ஏதோ பண்றா, இவ வந்து நாட்டுக்கு ரொம்ப கேடு பிடிச்சவ, இவளை நம்ம வந்து நாடு கடத்திடணும், இந்த நாட்டிலே வச்சிருக்க கூடாது அப்படின்னு மந்திரிகள் சொல்லவும், அரசன் ரொம்ப ஆசையா தன்னுடைய மகனுக்கு கட்டி கூட்டிட்டு வந்த மருமகள் இப்படி அனுப்பணுமே அப்படின்னு அரசனுக்கு ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் மகனை காணோம், வேற வழி இல்லாம மந்திரிகளோட ஆலோசனையை கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால காந்தரூபியை நாடு கடத்தி நடு காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கிடையில காந்தரூபி கர்ப்பமா வேற இருந்தா. காட்டில் தனியா விடப்பட்ட காந்தரூபி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப தூரம் நடந்து களைப்பாயி ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்தா. அப்ப சூரியன் அஸ்தமனமாகி இருட்டி போச்சு. ஆந்தைகள் எல்லாம் அலற ஆரம்பிச்சது. ஓநாய்களும் நரிகளும் ஊளையிட ஆரம்பிச்சது. பசியிலையும் மயக்கத்திலையும் ரொம்ப சோர்ந்து போயிருந்த காந்தரூபி தன்னுடைய கஷ்டமான நிலைமையை நினைச்சு அழுக ஆரம்பிச்சா. எவ்வளோ வசதியான இடத்துல பிறந்து எவ்வளோ செல்லமாக வளர்க்கப்பட்டோம், கடைசியில் ஒரு அழகான ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, வந்த கொஞ்ச நாள்லயே அவன் காணாமல் போயிட்டான், அதுக்கு பிறகு வந்து தான் வேற கர்ப்பமாக இருக்கும், இப்படி இருக்கையில் தன்னுடைய மாமனாரான அரசன் கெந்தேஸ்வரன் அமைச்சர்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு நாட்டுக்கே நான் பெரிய அவமானம்னு சொல்லி என்னை கொண்டு வந்து நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொன்று அழுதுட்டு இருந்தா. அப்போ தூரத்தில் வந்து நெருப்பு எரியறத பார்த்தா. சரி, இனிமேல் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அந்த நெருப்புல போய் விழுந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. போனா அது வந்து ஒரு சுடுகாடு, அங்க வந்து பிணத்தை எரிச்சிட்டு இருந்தாங்க, அதுல விழுந்து செத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ஒரு இன்னொரு பெண் வந்து அவளை காப்பாத்திட்டான். அந்த பெண்ணோட மகதான் இறந்து போனா அவளை கொண்டு வந்து அந்த பெண் எரிச்சிட்டு இருந்தா. தன் மகள் போலவே இன்னொரு பெண் வந்து அந்த தீயில விழுக போறதை பார்த்துட்டு அவ பதறி போய், வாமா, நீ ஏன் தீயில விழுக போற, கர்ப்பமா வேற இருக்க, வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண் இவளை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சா. காந்தரூபி அந்த பெண்ணுகிட்ட தன்னை பத்தி முழு கதையும் சொல்லாம, உண்மையான கதையை சொல்லாம ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டா. அந்த பெண்ணும் வந்து காந்தரூபியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனால எதுவும் கேட்காமலே அவளை நல்ல விதமா பாத்துக்கிட்டா. இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் காந்தரூபிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிச்சவர் என்ன சொன்னார்னா, இந்த குழந்தை வந்து படாத பாடுபட போகுது, இந்த குழந்தைய வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வீட்டம்மா ரொம்ப பயந்து போய், இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயா தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த காந்தரூபிக்கு பிரசவம் பார்த்தாங்க இல்லையா, அந்த மருத்துவச்சிக்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த குழந்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மருத்துவச்சி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, ஒரு மரப்பாச்சி பொம்மையை எடுத்து காந்தரூபி பக்கத்தில் போட்டுட்டு போயிட்டான். மரப்பாச்சி பொம்மைனா மரத்தில் செஞ்ச ஒரு பொம்மை. இந்த மருத்துவ வச்சு அந்த குழந்தைய எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டா. இதுக்கிடையில் வந்து காந்தரூபி முழிச்சு பார்த்து, என்னோட குழந்தை எங்க அப்படின்னு கேட்கவும் அந்த வீட்டம்மா வந்து இந்த மரப்பாச்சி பொம்மையை காமிச்சு, இதான் உன் குழந்தை அப்படின்னு காட்டவும் காந்தரூபி அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது மரப்பாச்சி பொம்மை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா இதுதான் உனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டம்மா ஏமாத்திட்டா. அப்ப காந்தரூபி நினைச்சா தன்னுடைய விதியே ரொம்ப மோசமா இருக்கும் போல, எவ்வளோ வசதியா வாழ்ந்தவ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஒன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டா. இதுக்கிடையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போன மருத்து வச்சு காட்டுக்குள்ளே போனால், அங்கே வந்து ஒரு துர்கையம்மன் கோயில் இருந்தது, அதை தாண்டி போனால் அங்கே ஒரு பாம்பு புத்து இருந்தது. அந்த பாம்பு புத்துக்கிட்ட அந்த குழந்தைய கிடத்திட்டு, குழந்தைய கொள்றதுக்கு மனசு இல்லாமல் குழந்தைய அங்கேயே கிடத்திட்டு வந்துட்டான். வீட்டுக்கு திரும்ப வந்து, நான் குழந்தைய கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டான். அந்த பாம்பு புத்துலேருந்து வெளியில் வந்த பாம்பு வந்து குழந்தைய பார்த்தது. குழந்தைய பார்த்ததும் அந்த பாம்பு ஞானதர்ஷியில் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிச்சு. இந்த குழந்தை வந்து யாரோட குழந்தை, எங்கே பிறந்தது, எப்படி வந்தது அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு வந்து அந்த குழந்தைய தன்னுடைய படத்தில் தாங்கி தூக்கிட்டு வந்து துர்கையம்மன் கோயிலில் வச்சுட்டு போயிடுச்சு. மறுநாள் அந்த கோயிலுக்கு வந்த அரசன் கெந்தேஸ்வரன் இந்த குழந்தையை பார்த்தான். அது தன்னுடைய பேரன் தான் அப்படின்னே தெரியாமல் அரசன் கெந்தேஸ்வரன் வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டான். இது வந்து எல்லா தெய்வ அம்சங்களும் பொருந்திய குழந்தையா இருக்கு, பார்த்தாலே ஒரு ராஜ குடும்பத்து குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, இந்த குழந்தைக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு சுத்தி முத்தியும் தேடி பார்த்தாங்க. பக்கத்தில் யாருமே இல்லைன்றதுனால அரசன் கெந்தேஸ்வரன் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சான். அந்த குழந்தை காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்றதுனால அச்சு அசலா அப்படியே காந்தரூபன் மாதிரி வளர ஆரம்பிச்சது. அந்த குழந்தைக்கு மதனகேசரின்னு பேர் வச்சு ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு வந்தான் அரசன் கெந்தேஸ்வரன். அந்த குழந்தை எல்லா கலைகளையும் கற்று ஒரு அரசனுக்குரிய அத்தனை அம்சங்களோடையும் வளர்ந்ததுனால 16 வயசானதும் அதுக்கு மதனகேசரிக்கு வந்து இளவரசனா முடிசூட்டி நகர்வளம் கூட்டிட்டு வந்தாங்க. நகர்வளம் வந்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் திரண்டு நின்று மதனகேசரியை வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப வந்து அவனுடைய தாயான காந்தரூபி என்ன பண்ணா, தான் தங்கியிருந்த மாளிகையினுடைய உப்பரிகையிலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்போ மதனகேசரியை பார்த்துட்டு தன்னுடைய கணவன் காந்தரூபனும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நல்லா உத்து பார்த்தா. ஆனா இவன் ரொம்ப சின்ன பையனா தெரிகிறானே, ஆனா காந்தரூபன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்துட்டு இருந்தா. இதை கவனிச்ச மதனகேசரி, இந்த பெண் ஏன் தன்னை இப்படி பார்க்கற அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே போனான். ஆனால் அவளுக்கும் அவளை பார்த்தோன்னே ஏதோ தோணுச்சு, இவளுக்கும் தனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு குழப்பத்தில் அரண்மனைக்கு வந்தான். அன்றிரவு தூக்கம் வராமல் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்த மதனகேசரி தோட்டத்தில் வந்து தன்னுடைய தாயோட படுத்திருந்த ஒரு கண்ணுக்குட்டியை தெரியாமல் தாண்டிட்டான். அப்போ அந்த கண்ணுக்குட்டி வந்து தன்னுடைய தாய் பசுகிட்ட கேட்டது, அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் படுத்திருக்கிறது கூட தெரியாமல் இவன் என்னை தாண்டி போகிறான் அப்படின்னு சொல்லவும் அந்த பசு சொல்லுச்சு, அவன் வந்து தன்னுடைய தாயை பார்த்துட்டு தாயினே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப குழப்பத்தில் இருக்கான், அதனாலதான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பசு சொல்லவும், இந்த பறவை விலங்குகள் பேசக்கூடிய பாஷை புரிஞ்ச மதனகேசரி என்ன பண்ணானா, ஓஹோ இதுதான் நம்ம அம்மாவா, அப்ப நம்மளை வளர்க்குற கெந்தேஸ்வரன் யாரு, நம்மளை வளர்க்குற அம்மா யாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேரா மதனகேசரி கெந்தேஸ்வரனுக்கிட்ட போய் அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சான். இதுவரைக்கும் கதை சொன்ன சரவிளக்கு விக்ரமாதித்தனை பார்த்து சொன்னது, விக்ரமாதித்த மகாராஜ பூபதியே, இதுவரைக்கும் தான் எனக்கு கதை தெரியும், இதுக்கப்புறம் கதையை தெரிஞ்சுக்கணும்னா ஏலக்கரம்பையினுடைய மடியில் இருக்கக்கூடிய தலையணையை கேட்டிங்கன்னா தான் சொல்லும், அந்த தலையணைக்கு தான் முழு கதையும் தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஏலக்கரம்பையினுடைய மடியில் இருக்கக்கூடிய தலையணை வாய் திறந்து பேச ஆரம்பிச்சது. இதை பார்த்தவொடனே ஏலக்கரம்ப ஆடி போயிட்டா, என்னடா தான் மடியில் இருக்க தலையணை பேசுது அப்படின்னு சொல்லி அந்த தலையணையை தூக்கி விக்ரமாதித்தனுக்கும் தனக்கும் நடுவில் போட்டா அந்த தலையணை தொடர்ந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சது. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம், சரிங்களா? இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், சரியா? உங்கள் நண்பர்களும் தொடர்ந்து இது போல் கதைகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் பாட்பீன் POD BEAN அல்லது காஸ்ட் பாக்ஸ் CASTBOX இந்த ரெண்டு ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலை சர்ச் பண்ணி எடுத்து அவங்க ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவங்களும் இந்த கதைகளை கேட்கலாம் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.